பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் திருவாளர் ஆனந்த நடராஜய்யா அவர்களே, அவர்களுடன் கூட வந்திருக்கும் அன்பர் திரு கண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் முதற்கு என்னுடைய பணிவன்போடு கூடிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் என்று அடியேன் கருதுகின்றேன். ஏனென்றால் நாம் நம்முடைய நூல்களிலே, ஞான நூல்களிலே மிகச் சிறந்ததான செஞ்ஞான சித்தியாரை பற்றி நாம் இன்று பாடம் கேட்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நாம் பெற்றதை நாம் பெரும் பாக்கியம் என்று கருத வேண்டும். சென்ற ஆண்டு ஜூன் மாதம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருந்து அவர்கள் செஞ்ஞான போத சிற்றுரை விளக்கத்தை 12 நாட்களில் இங்கே போதித்தார்கள். அதோடு அருணகிரி ஐயா அவர்களும் வந்து திருவருட்பயனை விளக்கி கூறினார்கள். தொடர்ந்து இப்போது வழிநூலாகிய சிறுஞான சித்தியாரை நமக்கு விளக்கி கூற வந்திருப்பது நம்முடைய பெரும் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். சிறுஞான சித்தியாருக்கு நிகரான நூல் வேறு இல்லை என்பது உலகறிந்த விஷயம். சிறுஞான போதம் முதல் நூலாக இருந்தாலும் அது சூத்திர வடிவமாக 12 சூத்திரங்களில் மிகச் சுருக்கமாக இருக்கின்ற நிலையிலே அதை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்கு மிகவும் விளக்கமாக விளக்கம் கூறி இரு பகுதிகளில் இந்த நூலை நமக்கு விளக்கி கூறியது. அதாவது மற்ற சமயங்களை பற்றியும் சொல்லி, பிறகு சித்தாந்தத்தையும் சொல்லி, சித்தாந்த அடிப்படையில் மற்ற சமயங்கள் எப்படி முடிந்த முடிவை நமக்கு உணர்த்தவில்லை என்பதை வெகு தெளிவாக உணர்த்துவது சிஞான சித்தியா. பரபக்கம் சுபக்கம் என்று 2 நிலைகளிலே அருளியிருக்கின்றார். அது விருத்தமாக அவர் அருளியிருக்கின்றார். 301 பாடல்களிலே பரபக்கம் அமைந்திருக்கின்றது, 328 பாடல்களிலே சுபக்கம் அமைந்திருக்கின்றது. அதனாலே அது விருத்தமாக அமைந்தது. பார்விருத்த நூலெல்லாம் பார்த்துடனில் சித்தியாரை போல் ஒரு நூல் இங்கே பார்க்க முடியாதுன்னு பாடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுஞான போத சாரம் அப்படி பாடியிருக்கின்றது. அத்தகைய நூல் அது. அதனால சுஞான போதத்தை விளக்க கூட அவர்கள் தானே இசைந்து நமக்கு இங்கே வந்து போதிப்பதாக சொல்லி நாமும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து இங்கே இந்த வகுப்பு நடத்த இருப்பது நம்முடைய பெரும் பாக்கியம் என்றால் அது மிகையாகாது. நான் அடியேன் கருகின்றேன். இது எத்தனை நாளில் முடிக்க முடியும் என்று அடியேனால் சொல்ல முடியாது. அவ்வளவு விரிந்த நூல். இந்த நூலை இங்கே நாமும் முழுமையாகவும் இங்கே படித்திருக்கின்றோம். 2 பகுதியையும் முழுமையாக படித்திருக்கின்றோம். 2 பகுதியின் சாரம் என்ன என்பதையும் குறிப்பெடுத்து கொடுத்து அதையும் விளக்கி சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் ஐயா அவர்கள் மூலம் கேட்பதனால்தான் நமக்கு நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் முழுதும் தீரும் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அத்தகைய பாக்கியத்தை நமக்கு அருள வந்திருக்கும் ஐயா அவர்கள் நீடுவாக அவர்களுடைய பணி சிறந்து விளங்க, மேல்மேலும் அவர்கள் வந்து இத்தகைய வகுப்புகள் நடத்தி நம்மை தெளிவுறுத்த இறையருள் முன்னிற்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சென்ற ஆண்டு சிவஞான போதம், இந்த ஆண்டு சிவஞான சித்தியார். நம்முடைய சாத்திர நூல்களிலேயே மிக பெரியது, அளவிலே பெரியது சிவஞான சித்தியார். ஐயா டான்ஸ்ரீ ஐயா குறிப்பிட்டார்கள், ஏறக்குறைய 600 பாடல்களுக்கு மேலே சித்தியாரிலே அமைந்திருக்கிறது. 2 பகுதிகளாக அமைந்திருக்கிறது சித்தியார். இந்த அமைப்பில் அடுத்து சொல்லுகிறேன். தலைவர் அவர் கன்னியப்பனும் குறிப்பிட்டார் சித்தியாருடைய பெருமையை எல்லாம். பல பாடல்கள் இருக்கின்றன. வள்ளுவர் நூல், அன்பர் மொழி வாசகம், தொல்காப்பியமே, தெள்ளு பரிமேலழகன் செய்த ஊரை, ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம், தொகு சித்தி ஓர் ஆறும், தண்டமிழின் மேலாம் தரம், தமிழ் மொழியிலே உள்ள 6 தரமான நூல்கள் எவை என்று கேட்ட கேள்விக்கு விடை சொல்லுகிறார். 6 சிறந்த நூல்கள், தலையான நூல்கள் எவை என்றால் இவைதான். வள்ளுவர் நூல், திருக்குறள். அன்பர் மொழி வாசகம், திருவாசகம். 3வது தொல்காப்பியம், இலக்கண நூல். முதல் நூல் அறநூல், திருக்குறள் அறநூல். 2வது நூலாகிய திருவாசகம் பக்தி பனுவல், பக்தி இலக்கியம். அடுத்து தொல்காப்பியம் என்ற இலக்கணம் ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த நூல்களை எடுத்து சொல்லுகிறார். இலக்கணத்திலே தொல்காப்பியம். அடுத்து தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை, அது உரை நூல்களிலே சிறந்தது பரிமேலழகர் செய்த உரைதான். அவருடைய உரைக்கு ஈடு இணை இல்லை என்பார். அடுத்தது ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம், பெரிய புராணம், இது காப்பியங்களிலே சிறந்தது பெரிய புராணம் தொண்டர் புராணம். கடைசியிலே சாத்திரங்களிலே சாலச் சிறந்த நூலாக சிவஞான சித்தியார். அதற்கு என்ன அடைமொழி கொடுக்கிறார் பாருங்கள், தொகு சித்தி. ஏ, அந்த அடைமொழிக்கு என்ன பொருள்? தொகு சித்தி என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இத்தனை நூல்களினுடைய சாரத்தையும் தொகுத்து தருகின்ற ஒரு விழுமிய நூல் சிவஞான சித்தியார். சித்தியார் ஒன்றை படித்தாலே இத்தனை நூல்களையும் படித்ததற்கு சமம் என்று சொல்லுகிறார். எனவே அத்தனை தமிழ் நூல்களினுடைய புள்ளிவையும் இந்த சித்தியாரிலே அமைத்திருக்கிறார் என்ற அந்த பழைய பாட்டு. பிறகு என்ன சொன்னார்? பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும். தாய்மானவர் என்ன பொருள்? பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்ன பொருள் என்றால், பார் விரித்த நூலெல்லாம் இந்த உலகத்திலே விரிந்து பறந்திருக்கிற இந்த நூல்களையெல்லாம் பார்த்து அறிய, படித்து அறிவதைக் காட்டிலும், பார்த்து அறிய என்றால் இத்தனையையும் படித்து முடிப்பதை விட ஒரு எளிமையான வழி, பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிவதை விட சித்தியிலே ஒரு பாடலே போதும். இந்த பார்விரித்த நூலையெல்லாம் படிப்பதைக் காட்டிலும் அது ஒரு விருத்தம் கூட இல்லையா, ஓர் விருத்த பாதியே போதும் என்கிறார். அப்படி அந்த சித்தியாரே அந்த ஓர் விருத்த பாதி எது நடத்தும்போதுதான் சொல்லலாம். எட்டாம் சூத்திரத்திலே இருக்கிறது அந்த பாட்டு. எட்டாவது நூற்பாவிலே அறியாமை அறிவகற்றி என்று தொடங்குகிற பாட்டு. அந்த பாட்டினுடைய சிறப்பை பாடம் நடத்துகிற போது பார்ப்போம். இப்படி பல சான்றோர்கள் பெரியோர்கள் அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். இன்னொரு சிறப்பு, ஐயா டான்சி சொன்னார்கள், சிவஞான போதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அதிநுட்பமான அறிவு வேண்டும், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்குத்தான் அது விளங்கும், அவ்வளவு நுட்பமான சூத்திர வடிவத்திலே அமைந்திருக்கிறது. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி வைத்ததைப் போல அந்த சூத்திர வடிவிலே நூற்பா வடிவிலே மெய்கண்டார் சிவஞான போதத்தை அருளியிருக்கிறார். எனவே அதனுடைய பொருளை எல்லாம் எளியவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே பக்குவம் உடையவர்களுக்கு உரியது சிவஞான போதம். அதனால்தான் அந்த காலத்திலே சிவஞான போதத்தை அனைவருக்கும் சொல்லித்தர மாட்டார்கள். திருமடங்களிலே அந்த பக்குவம் உடைய சீடர்களுக்கு மட்டும்தான் சிவஞான போதம் நடத்தப்படும். அதனாலே அந்த சிவஞான போதமே வெளி உலகத்திற்கு பிற்காலத்திலே தெரியாமலே போய்விட்டது. பிறகு அந்த மெய்கண்டாருடைய கட்டளைப்படி ஆணைப்படிதான் அவருடைய மாணாக்கர் தலைமாணாக்கர் அருள்நந்தி சிவம் அந்த சிவஞான போத நுற்பாக்களினுடைய பொருளையெல்லாம் விரித்து, எவ்வளவு விரிக்க முடியுமோ அவ்வளவு விரித்து விரிநூலாக இந்த சித்தியாரை நம்புருட்டாக நம்மை போன்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் பொருட்டாக செய்திருக்கிறார். இந்த சிவஞான சித்தியார் தோன்றிய பிறகு இதனுடைய பெருமை குன்றிலிட்ட விளக்கு போல எங்கும் பரவலாயிற்று. ஆக எல்லாரும் எல்லா மாணாக்கர்களும் சித்தியாரைத்தான் விரும்பி படிக்க தொடங்கினார்கள். சிவஞான போதத்தை எல்லாருமே மறந்து போய்விட்டார். அந்த பக்கமே போவது இல்லை. அப்படி அறியப்படாத ஒரு நூலாகவே சிவஞான போதம் ஆகிவிட்டது. பிறகு 18 நூற்றாண்டிலே சிவஞான சுவாமிகள் தோன்றி அதற்கு 2 பேருரைகள் எழுதினார். சிற்றுரை ஒன்று மாபாடியம் என்று எழுதிய பிறகுதான் அதனுடைய பெருமை, சிவஞான போதத்தினுடைய பெருமையை உலகத்தார் உணர்ந்து போற்ற தலைப்பட்டார். எனவே அப்படிப்பட்ட சிவஞான போதத்தினுடைய வழிநூலாக சித்தியார் அமைந்திருக்கிறது. அந்த நூல் பெயரை பாருங்கள், சிவஞான, அது சிவஞான போதம், இது சிவஞான சித்தியார். என்ன வேறுபாடு? சிவஞான போதம் என்றால் சிவஞானத்தை போதிக்கின்ற நூல். உபதேச முறையிலே சிவஞானத்தை உபதேச முறையிலே ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக செய்யப்பட்ட நூல். போதித்தல் போதம், போதித்தல் என்றால் என்ன பொருள் சொல்லியிருக்கிறேன் போன ஆண்டு ஓராண்டாகிவிட்டதே. போதித்தல் என்றால் ஐயம் திரிவு இல்லாமல் உணர்த்துதல், பொருளை கேட்கின்ற மாணாக்கர்களுக்கு ஐயம் திரிவு வராத வகையிலே தெளிவாக உணர்த்துவதுதான் போதித்தல். சிவஞானம் என்பதற்கு என்ன பொருள்? சிவபெருமானை பற்றிய, சிவனை பற்றிய அறிவை, சிவனை பற்றிய அறிவை போதிக்கின்ற நூல். அந்த அறிவுதான் சிவனை பற்றி அறிகிற அறிவுதான் மெய்யறிவு. மற்ற உலகத்தை பற்றி அறிகின்ற அறிவெல்லாம் நாம் இப்பொழுது இத்தனை ஆண்டு இத்தனை வயது வரை பெற்ற அறிவெல்லாம் அறிவல்ல, அவையெல்லாம் பொய்யறிவு. பொய்யறிவு, பொய் என்றால் என்ன அர்த்தம்? நிலையில்லாதது, நிலையில்லாத அறிவு. நம்முடைய உடம்பு நிலையில்லாத உடம்பு, பொய் உடம்பு, இல்லாத உடம்பு என்று அர்த்தம். பொய் என்றால் இல்லாதது அல்ல, நிலையில்லாதது என்று பொருள். இருக்கும் ஆனால் நிலையின்றி அழியும், நிலையற்ற உடம்பு. இந்த உடம்பிலே அமைந்திருக்கிற நம்முடைய ஐம்பொறி முதலிய கருவிகள் நிலையற்றவை, அவையும் பொய். இந்த உலகமும் நிலையற்றது. எனவே நிலையற்ற கருவிகளை கொண்டு நாம் இந்த நிலையற்ற உலகப் பொருள்களை அறிகின்ற நம்முடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? நிலையற்ற அறிவு தானே, அது எப்படி உண்மையான அறிவாக இருக்க முடியும்? எனவே நிலைத்த பொருளை பற்றி அறிகிற அறிவுதான் மெய்யறிவு, நிலையான அறிவு. அந்த நிலைத்த பொருள் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் சிவம். அந்த சிவமாகிய நிலைத்த பொருளை அறிகின்ற அறிவுதான் ஞானம், சிவஞானம். அந்த அறிவை தருகின்ற நூல் சிவஞான போதம். எனவே அந்த சிவஞான போதமானது ஆராய்ச்சி முறையிலே நமக்கு இறைவனை பற்றிய உண்மையை அறிவிக்கிறது, ஆராய்ச்சி முறை. ஆனால் சிவஞான சித்தியார், சித்தி என்றால் சித்தி பெறுவது, அனுபவமாக பெறுவது, அனுபவமாக பெறுவது. இப்ப காரிய சித்திங்கிறோம், என்ன பொருள்? காரியம், காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதுதான் காரிய சித்தி. சித்தி விநாயகர் நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பவர். எனவே சித்தி என்றால் ஒன்றை அனுபவமாக உண்மையாக பெறுதல், முடிவாக பெறுதல் சித்தி. எனவே சிவஞானத்தை, இறைவனை பற்றிய உண்மையை, உண்மை அறிவை, மெய்யறிவை சிவஞான போதம் ஆராய்ச்சி முறையிலே தெரிவிக்கிறது. ஆனால் சிவஞான சித்தியார் அதை அனுபவ முறையிலே நாம் பெரும்படியாக தருகிறது, அனுபவமாக தருகிறது. ஆராய்ச்சி முறை சிவஞான போதம் சிவஞான சித்தியார் அனுபவ முறையிலே தருகிறது சிவஞானத்தை. சிவஞான சித்தியார் ஆராய்ச்சிக்கும் அனுபவத்துக்கு என்ன வேறுபாடு? ஆராய்ச்சி அனுபவம், ஆராய்ச்சி முறையிலே தெரிந்து கொள்வது வேறு, அனுபவமாக தெரிவது வேறு. ரெண்டில் எது சிறந்தது? அனுபவம். இப்போ இந்த புறநானூற்றிலே ஒரு பாட்டு, குறுகுறு நடந்து குழந்தை வீட்டில் குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறையில்லை தாம் வாழும் நாளே. அனுபவமான இது குழந்தை செல்வத்தை பெற்றவர்களுக்கு தானே இந்த அனுபவம் கிடைக்கும். என்னை போன்றவர்கள் எப்படி இதை அனுபவிக்க, அனுபவமாக எப்படி உணர முடியும்? என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் வார்த்தைகளை கொண்டு வர்ணித்தாலும் அந்த அனுபவத்தை என்னால் பெற முடியும். எனவே பெற்றவர்கள் தான் அந்த குழந்தையினுடைய அருமையை பெருமையை அனுபவமாக உணர்வார். ஆக எந்த ஒரு பொருளையும் பெற்றால்தான் அனுபவமாக உணர முடியும். அதே போல சிவத்தை அனுபவமாக பெறுவதுதான் அனுபவ அறிவு. பிறர் சொல்வதெல்லாம் ஆராய்ச்சி அறிவு. எனவே சிவஞான சித்தியார் இறைவனை நாம் அனுபவமாக உணர்வதற்கு வழி சொல்லுகிறது. அதை நாம் நூல் பாடல்களை படிக்கிற போது நாமே உணர்வோம். எனவே அனுபவ முறையிலே தருவதனாலே இது சிவஞான சித்தியார் என்ற ஒரு பெயரை பெற்றது. ஒரு ஆர் சித்தியார், ஆர் என்பது அந்த நூலினுடைய பெருமையை காட்டுகிற ஒரு விகுதி, பெருமையை காட்டுகிற ஆர். அது எல்லா நூலுக்கும் அந்த ஆர் சொல்லுவது இல்லை. திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார் ரெண்டு அனுபவ நூல்கள். திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், உயர் சிவஞான போதம் சித்தியார், பிறகெல்லாம் வராது. எனவே அந்த ஆறு விகுதி கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்து இது முதல் நூல் சிவஞான போதம், வழி நூல் சித்தியார், மூன்றாவதாக சார்பு நூல், மூன்றாவது நூல் சார்பு நூல், முதல் வழி சார்பு என்று சொல்லுவார்கள். முதல் நூல் வழி நூல் சார்பு நூல். அந்த முதல் நூலினுடைய கருத்தை சிறிதும் மாற்றாமல் அதே முறையிலே சிறிதும் வழுவாமல் சொல்லிச் செல்வது வழி நூல். முதல் நூலிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் அது வழி நூல். ஆனால் சார்பு நூல் அவர் வேண்டிய மாற்றங்களை அமைத்துக் கொள்ளலாம். அந்த முதல் நூலினுடைய கருத்துக்கு மாறாக செல்லக்கூடாதே தவிர அதை சொல்லுகிற முறையிலே வேண்டிய மாற்றங்களை அமைத்துக் கொள்ளலாம். அந்த உரிமை சார்பு நூலுக்கு இருக்கு. அந்த முறையிலே சிவஞான போதத்திற்கு சார்பு நூல் ஏது தெரியுமல்லவா? சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் அருள் செய்தது யார் பாடியது? உமாபதி சிவம். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவப்பிரகாசம் சார்பு நூல். இந்த மூன்று நூலினுடைய பெயரை பாருங்கள். ஒன்று போதம் போதித்தல், அடுத்து சித்தி வழி நூல் சிவஞானத்தை அனுபவமாக தருகிற நூல். அப்படி சிவஞான போதத்தின் மூலமாக அறிந்து, சிவஞானத்தை அறிந்து, சிவஞான சித்தியார் மூலமாக அந்த அறிவை அனுபவமாக பெற்றால் என்ன உண்டாகும் பயன்? சிவம் பிரகாசிக்கும், சிவம் பிரகாசிக்கும், சிவப்பிரகாசம். அதனால்தான் சிவப்பிரகாசம் என்று சார்பு நூலுக்கு பெயர் வைத்தார். சிவம் பிரகாசிக்கும், எங்கே பிரகாசிக்கும், எங்கே பிரகாசிக்கும்? உயிரினுடைய ஆன்மா அறிவிலே, ஆன்மாவினுடைய அறிவிலே அது எங்கே இருக்கிறது? சிவம் உயிரிலே தானே இருக்கிறது. சிவம் இருக்கிற இடம், சிவனுக்கு இடம் ஆன்மாதான். ஆன்மாவினுடைய அறிவிலே, அறிவுக்கு அறிவாக இருக்கின்ற பேரறிவு சிவம். அந்த சிவம் பிரகாசிக்கும், வெளிப்பட்டு தோன்றும். இப்படி அழகாக இந்த மூன்று நூல்களுடைய பெயரையே நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். எனவே இந்த அப்படிப்பட்ட இந்த வழிநூல் அருள்நந்தி சிவம் இயற்றிய சித்தியார், இதனுடைய அமைப்பு சொன்னதை போல இரண்டு பெரும் பகுதிகள். முதல் பகுதி பரபக்கம், இரண்டாவது பகுதி சுபக்கம். பரபக்கம் என்றால், பர என்றால் பிற, பரதேசிங்கிறோம். பரதேசின்னு என்ன? பிற நாட்டில் இருந்து வந்தவர்களைத்தான் முதலிலே பரதேசி என்றார்கள். வெளிநாட்டுக்காரர்கள் பரதேசிகள், பரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் பரதேசி. இப்போ எல்லாரும் எனவே பர என்றால் பிற, மற்ற. எனவே பிற சமய கொள்கைகளை எடுத்து மறுக்கின்ற பகுதி பரபக்கம். பிற சமயங்களினுடைய கொள்கையை முதலிலே எடுத்து சொல்லி அவை எப்படி பொருந்தாவை பொருந்தாதவை என்ற மறுப்பையும், மதமும் மறுப்புமாக அந்த பரபக்கத்தை அமைத்திருக்கிறார். அதிலே 301 செய்யுட்கள் அமைந்திருக்கின்றன, விருத்தங்கள். சிவஞானபோதம் நூற்பா வடிவிலே செய்யப்பட்டது, சூத்திர வடிவிலே. சித்தியார் விருத்தம் என்ற யாப்பு வகையிலே செய்யப்பட்டது விருத்தம். அதே போல சிவப்பிரகாசமும் விருத்தப்பாக்கள் தான். சிவப்பிரகாசத்திலே 100 செய்யுட்கள். எனவே பரபக்கத்திலே 301 விருத்தப்பாக்கள் உள்ளன. இப்படி முதலிலே, முதல் பகுதியிலே பிற சமயங்களையெல்லாம் மறுத்த பிற்பாடு, அடுத்த இரண்டாவது பகுதியாகிய சுபக்கத்திலே, பக்கம் என்றால் தன்னு, பக்கம் என்றால் பகுதி என்ற பொருள். பக்கம் பட்சம், பட்சம் என்ற படமொழி சொல்லதான் பக்கம். சுபக்கம் தன் கொள்கை என்ற பொருள், தன்னுடைய கொள்கையை சொல்லுகிற பகுதி. சுபக்கம் தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுகிற பகுதி. இங்கே தன்னுடைய கொள்கையாகிய சைவ சித்தாந்த கோட்பாட்டினை உணர்த்துகிற பகுதி. எனவே அருள்நந்தி சிவனாருடைய திருவுள்ள என்ன, மாணாக்கர்கள் முதலிலே எதை படிக்க வேண்டும்? பிரசமயத்தாருடைய கொள்கைகளையெல்லாம் படித்து முடித்த பிற்பாடு சுபக்கத்துக்கு வாருங்கள். அப்படி வந்திருக்கிறோமா? ஆனால் நாம் படிப்பது தவறு இல்லை, அது அருள்நந்தி சிவத்துக்கும் உடன்பாடுதான். நம்முடைய இந்த முறை அவருக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்ல முடியாது. எப்படி அவர் உடன்படுகிறார்? அவருக்கே தெரியும் இந்த பரபக்கம் என்பது மிக கடினமான ஒரு சரக்கு, அதை மாணாக்கர்களால் எளிதிலே விளங்கிக் கொள்ள முடியாது என்பது அவருக்கே தெரிகிறது. அதனாலே ஒரு உரிமை கொடுக்கிறார், பரபக்கத்தை படிக்காமலே சுபக்கத்துக்கு படிக்க உரிமை தருகிறார். எப்படி என்றால், பரபக்கத்திலேயும் முதலே பாயிரம் அமைத்திருக்கிறார். பாயிரம் முன்னுரை, பாயிரம் என்றால் முன்னுரை. முன்னுரை பரபக்கத்திலே இருக்கிறது. அவருடைய கருத்து நூல் ஒன்றுதான் என்றால் அந்த ஒரு பாயிரம் தானே பாடியிருக்க வேண்டும். இவர் அப்படி செய்யவில்லை. பரபக்கத்துக்கு என்று பாடியம் பாயிரம் பாடியவர் சுபக்கத்துக்கு என்று தனியாக இன்னொரு பாயிரம் பாடியிருக்கிறார். அது எதை காட்டுகிறது? இது ஒரு தனி நூல், சுபக்கம் என்பது அது ஒரு தனி நூலாக கொள்ளலாம் என்ற கருத்து அவருக்கு. அதனாலே அந்த பரபக்கத்தினுடைய பாயிரத்தில் முதல் செய்யுள் காப்பு விநாயகக் கடவுளுக்கு காப்பு செய்கிறார். அதே காப்பு தான் சுபக்கத்திலேயும். பரபக்கம் சுபக்கம் இரண்டிலேயும் ஒரே காப்பு செய்யுள். ஆனால் மற்ற பாடல்கள் எல்லாம் வேறானவை. அந்த பரபக்க பாயிரத்தில் தன்னுடைய நூலினுடைய அமைப்பையெல்லாம் சொல்லுகிறார். நான் முதலிலே அந்த பிரசமய கொள்கைகளை சொல்லி மறுத்து பிறகு இந்த நூலை அமைத்திருக்கிறேன் என்ற கருத்தை எல்லாம் பரபக்கத்திலே சொல்லுகிறார். அப்படி சொல்லி பிறகு இங்கே சுபக்கத்திலே வேறு வகையிலே அமைத்திருக்கிறார். எனவே மாணாக்கர்கள் நேரடியாகவே சுபக்கத்தை படித்துக் கொள்ளலாம் என்ற கருத்திலே இதற்கு என்று தனியாக காப்பு செய்யலும் பாயிர செய்யலும் தனியாக அமைத்திருக்கிறார். எனவே சிவஞான சித்தியாரை ஒரு நூலாகவும் கொள்ளலாம், இரு நூல்களாகவும் கொள்ளலாம். அடுத்து நம்ம பரபக்கத்தை படிக்கலாமா? நானே இன்னும் படிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். டான்சிட்டி ஐயா உங்களுக்கெல்லாம் நடத்திருக்கிறார் என்றால் எனக்கு பெரிய வியப்பாகத்தான் இருக்கு. அவர்கள் மூலமாக பரபக்கத்தை நீங்கள் எல்லாம் படித்து முடித்து விட்டீர்கள். ஆக எனக்கு மேலே நீங்கள் இருப்பதனாலே. எனவே அவர் காலத்தில் அந்த தேவை இருந்திருக்கிறது. இந்த காலத்தில் கால சூழ்நிலையிலே நாம் சுபக்கத்தையே நன்றாக தெரிந்து கொண்டாலே போதும். பிறகு இந்த இன்னொன்று செய்திருக்கிறார். இந்த சுபக்கத்தில் சிவஞான போதத்தைப் போலவே 12 பகுதிகள், சிவஞான போதத்தைப் போல 12 பகுதிகள். ஒவ்வொரு பகுதியிலேயும் பல பல விருத்தப்பாக்கள். முதல் சூத்திரத்தில் ஒரு 200 செய்யுள், 100 பாட்டுக்கு மேலே இருக்கிறது. அதே போல முதல் இரண்டு நூற்பாக்கள் மிக விரிவான பாடல்களை உடையவை. இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் அத்தியாயம் என்ற பெயர். சிவஞான சித்தியாரிலே சூத்திரம் என்ற பெயர் கிடையாது. 12 சூத்திரங்களால் ஆனது என்று சொல்லக்கூடாது சித்தியார். 12 படலங்களை உடையது அல்லது 12 அத்தியாயங்களை உடையது சித்தியார். படலம், படலம் என்ற பிரிவு. எனவே 12 பிரிவுகள். அந்த ஒவ்வொரு பிரிவிலேயும் முதல் விருத்தப்பா மட்டும் சூத்திரம், முதல் பாட்டு மட்டும் அந்த சிவஞான போத நூற்பாவினுடைய கருத்தை உடையது. இப்ப சிவஞான போதத்தில் முதல் நூற்பா என்ன? அவன் அவள் அவை எனும், அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இந்த நூற்பாவினுடைய கருத்தை இங்கே முதல் பாட்டிலே பாருங்கள். முதல் பாட்டு என்ன? அது காப்பு. முதல் நூற் ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம். அது எதற்கு விளக்கம்? அவன் அவள் அது எனும் அவை, அதற்கு விளக்கம். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வரும் உரை வந்து நின்று போவதும் மாதலாலே. அது சூத்திரத்தில் என்ன வார்த்தை? அது மூவினைமையின், மூவினைமைங்கிறார் இல்லையா, அதான் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று என்று அந்த முதல் நூற்பாவினுடைய விளக்கமாக இந்த முதல் பாட்டை மட்டும் அமைத்துக் கொண்டு நேரான விளக்கம். பிறகு இந்த கருத்தை தொடர்ச்சியாக பல பல பாடல்களிலே பின்னாலே விளக்கிக் கொண்டு போகிறார். எனவே முதல் பாட்டு மட்டும்தான் சூத்திர கருத்து. சிவஞான போதத்தினுடைய சூத்திரத்தை அப்படியே தருவது முதல் பாட்டு மட்டும். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் அமைந்திருக்கிறது. பிறகு இன்னொரு குறிப்பிட வேண்டிய செய்தி, சிவஞான போதத்தில் எது ஒரு திருப்பு முனை? சிவஞான போதத்தில் எத்தனாவது நூற்பா? எட்டாவது நூற்பா தான் அங்கே ஒரு திருப்பு முனை, முக்கியமான கட்டம். அதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் என்ன பகுதி? கட்டுநிலை. முந்தின பகுதியெல்லாம் கட்டுநிலை, பெத்தம். எட்டாம் நூற்பாவிலிருந்து தொடங்குவது முத்தி நிலை. கட்டுநிலையிலிருந்து முத்தி நிலைக்கு செல்லுகிற இடம் எட்டாவது நூற்பா. அதே முறையிலேதான் இங்கே சித்தியாரிலேயும் அமைத்திருக்கிறார். அதனாலே முதல் ஏழு பகுதிகளை அருள் நந்திசி எப்படி எந்த யாப்பிலே அமைத்திருக்கிறார் பாருங்கள். அரிசீறு விருத்தம் முதல் ஏழு சூத்திர கருத்தையும் அரிசீறு விருத்தங்களாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு வரியிலையும் ஆறு சீர்கள் இருக்கும். எண்ணி பார்த்தார், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம். ஆறு சொற்கள், ஆறு சீர்கள், அப்படி அரிசீர் விருத்தம் என்று சொல்லுவார். அடுத்து எட்டாவது சூத்திரத்துக்கு வந்த உடனே யாப்பை மாற்றி விடுகிறார். இதுவரை அரிசீர் விருத்தமாக பாடியவர் எட்டாம் நூற்பாவிலிருந்து கடைசி வரை வேறு ஒரு யாப்பை அமைத்திருக்கிறார். அது எண்சீர் விருத்தம். எட்டாம் நூற்பா எப்படி தொடங்குகிறது? மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்க, பின்னவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமாவோ, மண்ணுமருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன் என்று. அது நீண்ட எட்டாம் நூற்பாவிலிருந்து எண்சீடு விருத்தன். இப்படி அருணந்தி சிவன் அமைப்பு முறையிலேயே, யாப்பு முறையிலேயே வேறுபாட்டை காட்டிவிடுகிறார். ஆக ஏழு சூத்திரங்கள் கட்டுநிலை, எட்டாம் நூற்பாவிலிருந்து முத்தி நிலை. இது இந்த நூலினுடைய அமைப்பை பற்றி சொல்ல வேண்டிய செய்திகள்.